இந்த வாயில் காட்சி என்றால் அதை பார்ப்போம் முதல்ல. ஆக இப்படியெல்லாம் ஆராய்ந்து வைத்திருக்கிறார்கள் தத்துவ ஞானிகள் நமக்கு உண்டாகிற உலக அறிவை பற்றி ஆராய்ந்து சொல்லுகிறார்கள். வாயில் என்றாலே என்ன அர்த்தம்? வழி என்ற அர்த்தம். வாயில் என்றாலே வழி, வாயில் என்றாலே ஐம்பொறிகள் தான். ஐம்பொறிகள் தான் நமக்கு வாயில்கள். ஐம்பொறிகளாகிய வாயில்கள் வழியாகத்தான் நாம் உலகத்தை அறிகிறோம். சரி, இந்த வாயில்களாகிய பொறிகள் எவற்றை பற்றுகின்றன என்றால் உலக பொருள்களை பற்றுகின்றன என்று நாம் பொதுவாக சொல்லுகிறோம். ஆனால் உண்மையை சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்த ஐம்பொறிகள் எவற்றை பற்றுகின்றன என்றால் பொருள்களுடைய குணங்களை, குணங்களைத்தான் பற்றுகின்றன. உலகப் பொருள்கள் அனைத்துமே குணங்களால் ஆனவை, குணங்களால் ஆனவைதான் பொருள். பொருள் என்னென்ன குணங்கள்? இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் எவற்றால் உருவானது? ஐம்பூதங்களினுடைய சேர்க்கையினாலே, ஐம்பூதங்களினுடைய கூட்டினாலே உண்டானது. ஐம்பூதங்களால், ஐம்பூதங்களால் ஆனதுதான் நம்முடைய உடம்பு. ஐம்பூதங்களால் ஆனவைதான் உடம்பில் உள்ள கருவிகள், உலகம், உலக எல்லாமே பூதங்களின் சேர்க்கை. அந்த ஐம்பூதங்களினுடைய குணங்கள் எவை? ஐந்து பூதங்கள். ஒவ்வொரு பூதத்திற்கும் ஒரு குணம் சொல்லுகிறார்கள். ஆகாயத்தின் குணம் ஓசை, ஓசை என்ற குணம் ஆகாயத்திற்கு. இரண்டாவது காற்று, வாயு என்ற பூதத்தினுடைய குணம் என்ன? ஊறு. அதுல ஊரும் இருக்கும் ஓசையும் இருக்கும். ஓசையும் இரண்டு குணம் உடையது. அப்படி கூடிக்கொண்டே வரும். முதல்ல ஒரு குணம், ஆகாயத்திற்கு ஒரு குணம், காற்றுக்கு இரண்டு குணம். அடுத்து மூன்றாவது உண்டாவது இது நெருப்பு, தீ, தீ என்ற பூதம். அதனுடைய குணம் மூன்று: ஓசை, ஊறு, ஒளி. ஒளி என்ற குணம், அதுதான் சிறப்பு குணம். கடைசியில் சொல்லுவது சிறப்பு குணம், மற்ற இரண்டும் பொது குணங்கள். ஒளி என்ற சிறப்பு குணம் உடையது நெருப்பு. நெருப்பை அடுத்து நீர். நீர் என்ற பூதத்தினுடைய குணம் நான்கு: ஓசை, ஊறு, ஒளி, சுவை. சுவை என்ற நான்கு, சுவை என்ற சிறப்பு குணம் நீருக்கு. நான்கு குணங்கள் நீருக்கு. ஐந்தாவது நிலம், மண் என்ற பூதம். ஐந்தாவது பூதம் ஐந்து குணங்களையும் உடையது: ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்து குணங்களை உடையது நிலம். இந்த பூதங்களை எல்லாம் பார்த்திருக்கிறீர்களா? பார்க்க முடியாது. இந்த பூதங்கள் பார்க்கப்படுகிற பொருள்கள் அல்ல, கண்ணுக்கு புலனாகின்ற பொருள்கள் அல்ல. நாம் பார்க்கிற இவையெல்லாம் பூதங்கள் அல்ல. இந்த நிலமோ நீரோ நெருப்போ பூதம் அல்ல. எனவே இந்த பூதங்கள் கண்ணுக்கு புலனாகாதவை. இவையெல்லாம் தத்துவங்கள். 36 தத்துவம் என்று படித்திருக்கிறோமே, அதிலே கடைசியிலே வருகின்ற ஐந்து பூதங்கள் தத்துவங்கள். தத்துவங்கள் என்றால் புலனாகாதவை, நுட்பமானவை. அப்படியானால் இந்த பார்க்கின்ற இந்த பூமி என்னது, நிலம் நீரெல்லாம் எவை என்றால் அந்த தத்துவங்களிலிருந்து உண்டாகின்ற காரியங்கள் தான் நமக்கு புலப்படுகின்ற இந்த நிலம் முதலியவை. தத்துவங்களிலிருந்து உண்டாகிற காரியங்கள், புலப்படுகிற காரியங்கள் இவை பூதங்கள் அல்ல. இவற்றுக்கு என்ன பெயர்? தாத்துவிகம். தத்துவத்திலிருந்து உண்டாகிற தாத்துவிகம் என்ற பெயர். தாத்துவிகம் 60 வகை என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள். தாத்துவிகங்கள் 60. தத்துவங்கள் 36 தத்துவங்கள், 60 தாத்துவிகங்கள், அனைத்தும் சேர்ந்தால் 96 தத்துவ தாத்துவிகங்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் உண்மை விளக்கத்தில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம், உண்மை விளக்கம் என்ற சாத்திர நூலிலே. எனவே இந்த பூதங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த நுட்பமான தத்துவ ஒவ்வொன்றுக்கும் குணங்கள் சொல்லப்படுகின்றன. எனவே இந்த உலக பொருள்கள் எல்லாம் தாத்துவிகங்கள். நாம் பார்க்கின்ற உலக பொருள் அனைத்துமே தாத்துவிகங்கள். அந்த தாத்துவிகமாகிய உலக பொருள்களிலே இந்த குணங்கள் பொருந்தி இருக்கின்றன. ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் என்ற 5 குணங்கள் தான் உலக பொருள்களுக்கு உரியவை. இந்த குணங்களைத்தான் நம்முடைய 5 பொறிகள் பற்றுகின்றன. ஆக ஆப்பிள், எதிரே இருக்கிற ஒரு ஆப்பிள் கனியை பார்க்கிற போது கண்ணானது எதை பற்றுகிறது? அந்த கனியினுடைய வடிவத்தை, உருவத்தை பற்றுவது கண். உருவத்தை மட்டும்தான் பற்றும். அதனுடைய நிறத்தை பற்றுவது எது? ஐம்பொறிகளிலே எந்த பொறி நிறத்தை பற்றுகிறது? மனமா? நான் 5 பொறிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். கண்தான் நிறம், ஒளி ரெண்டுமே ரூபம் எனப்படும். வடமொழியிலே நிறமும் ஒளியும் ரூபம் என்று வடமொழியிலே வைத்திருக்கிறார். வடிவத்தை நாம் பார்க்க முடியாது. வடிவம் என்பது புலனாகாது. ஆனால் எது புலனாகும்? உருவம். உருவம் புலனாகும். உருவத்துக்கும் வடிவத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது. உருவமும் வடிவமும் ஒன்றல்ல. உருவம் வேறு, வடிவம் வேறு. வடிவம் என்பது புலப்படாதது, உருவம் என்பது புலப்படுவது. அந்த வடிவம்தான் உருவமாகிறது. வடிவம் புலப்படாத வடிவம் புலப்படுகிற போது, அதாவது நிறத்தை, நிறம், நிறம் ஒளி இவைதான் அந்த உருவ வடிவத்தை புலப்பட செய்கின்றன. அந்த சூரியனுடைய ஒளி இவைதான் அந்த பொருளிலே படிந்து அந்த வடிவத்தை புலப்பட செய்கின்றது. எனவே ரூபம் என்றால் ஒளி, நிறம் இரண்டும் தான் உருவம் எனப்படும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், நமக்கு தெரியாத விஷயங்களாக இருக்கின்றன. இப்படி எத்தனையோ நாம் அறியாமல் இருக்கிறோம். எனவே அந்த கனியினுடைய நிறத்தையும் வடிவத்தையும் பற்றுவது கண். அதனுடைய நறுமணத்தை பற்றுவது எது? மூக்கு, செவி, மூக்கு. நாக்கு எதை பற்றுகிறது? அதனுடைய சுவை. இப்படி ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு குணத்தைத்தான் பற்றும். ஒவ்வொரு குணத்தை பற்றும். இப்படி இந்த 5 பொறிகளும் 5 வேறு வேலைகளை செய்கின்றன. அப்படியானால் இவற்றையெல்லாம் இணைப்பது ஒன்று இருக்க வேண்டுமல்லவா? இத்தனை வேலைகளையும் இணைத்து இந்த 5 விதமான செயல்களையும் ஒருங்கே இணைத்து இது இன்ன பொருள், அந்த இணைப்பு வேலை பின்னாலே தான் நடக்குது. ஆக முதலிலே இந்த வாயில்களாகிய ஐம்பொறிகள் இந்த உலக பொருள்களை குணங்களாக பற்றி அறிகின்றன. எனவே இந்த பொறியானது பொறி இந்த பொறிகளின் மூலமாக நமக்கு உண்டாகின்ற அறிவு எப்படிப்பட்ட அறிவு என்றால், இது ஒன்று தோன்றுகிறது, ஒரு இது ஒரு ஓசை என்று இது அறியும். செவி, செவியானது இது ஒரு ஓசை என்ற அறிவைத்தான் தரும், அதற்கு மேலே தராது. இது ஒரு உருவம் என்ற அளவிலேதான் கண்ணானது அறியும். இப்படி ஒவ்வொரு பொறியினாலும் ஏதோ ஒன்று தோன்றுகிறது, இது ஒன்று தோன்றுகிறது என்ற அளவிலேதான் பொதுவாக நமக்கு அறிவு உண்டாகிறது. எனவே வாயில்களாலே ஐம்பொறிகளாலே நமக்கு வருவது பொது அறிவு, பொது உணர்வு தான். ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது, எதிரே எதிரே தோன்றுவது ஒன்று ஒரு பொருள். அது என்ன பொருள் என்று இன்னும் தெரிய இந்த ஐம்பொறிகளுக்கு தெரியாது. அதான், எனவே வாயில் காட்சி என்றால், வாயில் காட்சி என்றால் என இப்போது விளங்குகிறதா? வாயில் காட்சி என்றால் இது ஒரு பொருள் தோன்றுகிறது என்ற அளவிலே பொதுவாக அறிவதுதான் வாயில் காட்சி. இது ஒரு ஓசை, இது ஒரு உருவம், இது ஒரு ஒளி என்று இப்படி பொதுவாக அறிவது. இப்படி பொதுவாக அறிந்த அந்த பொது அறிவு இப்போது உள்ளே செலுத்தப்படுகிறது. இந்த ஐம்பொறிகளில் இருந்து ஐம்பொறிகளை தாண்டி அந்த பொதுவான அறிவு உள்ளே செல்லுகிறது. உள்ளே வேற கருவிகள், ஐம்பொறிகளை காட்டிலும் நுட்பமான ஒரு நான்கு கருவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை புறக்கருவிகள், அகக்கருவிகள், உட்கருவிகள் என்று நான்கு வேலை செய்கின்றன. நமக்கு தெரியாமலே இந்த நான்கு உட்கருவிகள் வேலை செய்கின்ற, நமக்கு தெரியவில்லை. அவற்றைத்தான் அந்த கரணம் என்று கூறுகிறார்கள். அந்த கரணம், அந்தர் என்றால் உள்ளேன்னு அர்த்தம். அந்தர் உள்ளே, கரணம்னா கருவி, உட்கருவி. அவை மனம், மனம் என்ற உட்கருவி, அகங்காரம் என்ற இரண்டாவது அகங்காரம், மூன்றாவது புத்தி, நான்காவது சித்தம். இந்த நான்கு, மனம், அகங்காரம், புத்தி, சித்தம், இந்த இந்த ஐம்பொறிகளிலிருந்து உள்ளே வருகிற அறிவானது, பொது அறிவானது முதலிலே மனத்தாலே வாங்கப்படுகிறது. மனமானது அந்த பொது அறிவை பற்றி ஆராய்கிறது. மனம் ஆராய்ந்து அந்த இது இன்ன பொருள் என்று ஆராய்ந்து, இது இன்ன பொருளாக இருக்கலாமா அல்லது வேறு பொருளாக இருக்கலாமா என்று ஐயப்படுகிறது. மனத்தினுடைய தொழில் என்ன என்றால், பொருளை ஆராய்ந்து, அந்த பொருளை ஆராய்ந்து இது இன்ன, இது இதுவாக இருக்கு, இதுவோ அதுவோ, இதுவோ அதுவோ என்ற ஐய நிலையை உண்டாக்குகிறது. எனவே மனத்தினாலே உண்டாவது ஐய காட்சி தான். எனவே பொதுவாக அறிந்த ஐம்பொறிகளாலே உண்டாகிற பொதுவான அறிவு இப்போது என்ன அறிவாக மாறுகிறது? ஐய காட்சியாக, ஐயமான அறிவாக மனத்தினாலே உணரப்படுகிறது. அப்படி ஆராய்க மனம் ஆராய்கிற போது அதற்கு எது துணை செய்கிறது என்றால், அந்த கடைசியில் இருக்கிறதே சித்தம். சித்தம் என்ற கருவிதான் நாம் அடைகின்ற எல்லா விதமான அனுபவங்களையும் தனக்குள்ளே பதிந்து வைத்திருக்கிறது. டெபாசிட்டரி ஆஃப் மெமரி. எல்லா உலக பொருள்களுடைய நினைவுகளும் அந்த சித்தத்திலேதான் பதிந்திருக்கின்றன. நாம் எவற்றையெல்லாம் அறிகிறோமோ அவையெல்லாம் சித்தத்திலே பதிந்திருக்கின்றன. ஆக சித்தம்தான் மெமரி என்ற கருவி. அந்த சித்தத்திலே இருக்கிற அந்த பழைய நினைவுகளோடு பொருத்தித்தான் நாம் ஒரு பொருளை நிச்சயம் இது இன்னது என்று நிச்சயம் செய்கிறோம். அந்த பழைய நினைவுகளோடு தொடர்பு படுத்தி இது இன்ன பொருள் என்று முடிவு செய்கிறோம். அதற்கு சித்தம்தான் அடிப்படை. எல்லா நினைவுகளுக்கும் இருப்பிடமாக இருக்கிறது. எனவே முதலிலே அந்த மனமானது அந்த சித்தத்திலே இருக்கிற அந்த முன்னைய பதிவுகளோடு இணைத்து பார்த்து அந்த முன்னைய பதிவுகளோடு பொருந்த வைத்து இது இதுவா அதுவா என்று ஐயப்படுகிறது மனம். அடுத்த படிநிலை அவ்வாறு மனம் ஐயமாக அறிந்த பின் அகங்காரம் என்ற கருவி. இங்கே அகங்காரம் என்ற பெயரை பார்த்தவுடனே அதை ஒரு குணமாக நாம் நினைத்துவிடக் கூடாது. குணம் அல்ல, இது ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி, நான் அறிவதற்கு உதவுகிற கருவி. எனவே அந்த அகங்காரம் என்ற கருவி அதுதான் இதனை இன்னது என்று துணிய வேண்டும் என்ற எழுச்சியை கொடுக்கிறது. இந்த பொருளை இன்னது என்று அறிய வேண்டும் என்ற ஒரு எழுச்சியை, ஒரு ஊக்கத்தை தருவது அகங்காரம். ஆக எந்த பொருளை அறிய வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? நமக்கு அறிய வேண்டும் என்ற ஒரு ஊக்கம் இருந்தால்தானே, இல்லாவிட்டால் என்ன சொன்னாலும் பதியாது. அந்த அகங்காரம் வேண்டும். அகங்காரம் என்ற கருவி செயல்பட்டால்தான் நாம் நன்றாக அறிய முடியும், தெளிவாக அறிய முடியும். எனவே அறிய வேண்டும் என்ற அந்த உந்துதலை, வேகத்தை, ஊக்கத்தை, எழுச்சியை கொடுப்பது அகங்காரம். ஏனென்றால் அந்த அகங்காரம் என்ற கருவியே ராஜச குணத்தினாலே ஆனது. உண்மை விளக்கத்தில் படிக்கலாம், ராஜச குணத்திலிருந்து உண்டானதுதான் அகங்காரம். மனம் எதிலிருந்து உண்டானது என்றால் சொல்லுங்க. மனம் சாத்விகம். மனம் சாத்விக குணத்திலே இருந்து வந்தது. இப்படி ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு குணம் வைத்திருக்கிறார். எனவே அகங்காரம் எழுச்சியை கொடுக்கிறது. அதன் பின்னர் புத்தி. அந்த புத்திக்கு ஊக்கத்தை கொடுப்பது அகங்காரம்தான். புத்தி தான் நிச்சயிக்கிறது கடைசியாக இது இன்னதுதான் என்று நிச்சயம் செய்கிற கருவி புத்தி தத்துவம். ஆக இத்தனை இந்த நான்கு அந்த கரணங்களும் தனித்தனியாக செயல்படாது, எல்லாம் ஒருங்கு இணைந்துதான் செயல்படுகின்றன. மனம் ஒரு பொருளை ஐயுற, அகங்காரம் இதனை இன்னது என்று அறிவேன் என்ற எழுச்சியை கொடுக்க புத்தியானது அந்த சித்தத்தினுடைய துணை எல்லாவற்றுக்கும் வேண்டும். அந்த சித்தத்தின் துணையினாலே இது இன்னதுதான் அந்த பழைய நினைவுகளை எல்லாம் வைத்து அந்த புத்தியானது இந்த பொருள் இன்னது என்று நிச்சயம் செய்கிறது. எனவே இப்படி இப்போது இந்த சித்தத்தை அந்த புத்தியினாலே தான் நமக்கு என்ன உண்டாகிறது, இந்த அந்த கரணங்களினாலே உண்டாவது என்ன காட்சி, சிறப்பு காட்சி, சிறப்பு அறிவு இல்லையா? பொதுவாக ஐம்பொறிகளாலே உண்டானது பொது அறிவு, அந்த கர்ணங்களாலே நிகழ்வது அந்த பொருளை பற்றிய சிறப்பு அறிவு. இந்த சிறப்பான அறிவுக்கு புத்தி காட்சின்னு கொடுத்திருக்கலாம் அல்லவா? அதுதானே நிச்சயம் செய்கிறது. எவ்வளவு முக்கியமான வேலை! அதை அதை அந்த பேரை வைக்காமல் மானத காட்சி என்று பெயர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் மனத்திலிருந்து அது தொடங்குகிறது. மனத்திலிருந்து அந்த நிகழ்ச்சி தொடங்குவதனாலே அந்த சிறப்பு காட்சி மானத காட்சி என்று பெயர் வைத்திருக்கிறார். எனவே பொது அறிவு இப்பொழுது சிறப்பு அறிவாக மாறியிருக்கிறது. பொது அறிவை நிர்விகற்ப அறிவு என்பார்கள். நிர்விகற்ப அறிவு, பொது அறிவு, ஐம்பொறிகளாலே வருவது நிர்விகற்ப அறிவு. ஏன் இந்த பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், எல்லாம் காரணம் பற்றித்தான். பொது அறிவுக்கு என்ன பேரு? நிர்விகற்ப அறிவு. அதாவது விகற்பம் என்றால் என்ன பொருள்? வேறுபாடு. விகற்பம் என்றால் வேறுபாடு. நிர்விகற்பம் என்றால் வேறுபாடு தோன்றாதது, வேறுபாடு இல்லாதது. நிர்விகற்பம் ஒரு பொருளை இன்னொரு பொருளிலிருந்து நாம் எப்படி வேறுபிரித்து அறிகிறோம்? ஒரு பொருளை இன்னொரு பொருளிலிருந்து எப்படி வேறுபடுத்துகிறோம் என்றால், அதற்கு ஐந்து பொருள்கள் உதவி செய்கின்றன. முதல்ல பெயர். பெயரை வைத்து வேறுபடுத்துகிறோம். இது மரம், இது விலங்கு, இது இவர் மனிதர் என்று பெயர்களை வைத்து, பெயர், பெயர் அடி முதலிலே. இரண்டாவது இனம், பெயர். இரண்டாவது இனம். மூன்றாவது குணம், பெயர், இனம், குணம். நான்காவது தொழில். ஐந்தாவது உடைமை. உடைமை, பெயர், இனம், குணம், தொழில், உடைமை என்ற ஐந்து தான் விகற்பங்கள், வேறுபாடுகள், வேறுபாடுகளை உண்டாக்குகிறவை. ஒரு பொருளை இந்த விதத்திலேதான் நாம் வேறுபடுத்தி அறிகிறோம், இந்த ஐந்து வகையிலே. இவர் புஷ்பா, பெயரை சொல்லிவிட்டேன். வேறுபடு மற்றவர்களிடமிருந்து எப்படி வேறுபடுத்துகிறோம்? பெயர், பெயர், பெயரை மட்டும்தான் தெரிகிறதா? பெயரை அடுத்து இனம் என்ன? பெண்பால், பெண்பாலார். இனம், குணம், என்ன குணம் தெரியும் எனக்கு? சிவந்த நிறம் உடையவர், சிவந்த நிறம் உடையவர், செந்நிறம் உடையவர். குணம். பிறகு தொழில், எழுதுகிறார், எழுதி கொண்டிருக்கிறார், எழுதுதலாகிய தொழிலை செய்கிறார். உடைமை, இந்த பேனா உடைமை, கண்ணாடி உடைமை, ஆடை. இப்படி இந்த ஐந்தையும் வைத்துத்தான் ஒரு பொருளை மற்ற பொருளிலிருந்து வேறுபடுத்துகிறது. இவைதான் விகற்பங்கள். இப்படி எல்லா பொருளையும் வேறுபடுத்தி அறியலாம். அப்படித்தான் அறிகிறோம். நாம் எப்படியோ வேறுபடுத்தி அறிகிறோம், ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் இந்த அடிப்படையிலேதான். எனவே பெயர், இனம், குணம், தொழில், உடைமை என்ற ஐந்து வகையான முறையிலே நாம் ஒவ்வொரு பொருளையுமே பிறவற்றிலிருந்து வேறுபடுத்தி இது என்ன பொருள் என்று சிறப்பாக அறிகிறோம். எனவே சிறப்பு அறிவை தருகின்றவை இந்த ஐந்து. ஆமா ஆமா, சித்து பொருளை பார்க்க முடியுமா உங்களால? உயிரி பார்க்க முடியுமா? ஜடப்பொருளுக்கு தான் இந்த இலக்கணம் எல்லாம். எனவே அந்த முதலிலே பொது அறிவு என்று சொல்லுகிற போது இந்த ஐந்து விதமான வேறுபாடுகளும் என்ன, தோன்றாத நிலை. இந்த ஐந்து வேறுபாடுகளுமே தோன்றாத நிலைதான் நிர்விகற்ப அறிவு. இந்த ஐந்தும் தோன்றவில்லை என்றால் எப்படி தோன்றும் அந்த பொருள்? ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று, அந்த அளவுதான் நம்முடைய பொறிக்கு தென்படும். இது ஒரு பொருள் என்ற அளவிலே மட்டும்தான் இந்த பொறிகள் பற்றுகின்றன. ஆக இந்த நம்முடைய பொறிகளுக்கு அவ்வளவுதான் யோக்கியதை, அவ்வளவுதான் தகுதி. பொதுவாக அறிவதுதான் அவ்வளவுதான் அதற்கு திறமை. ஆனால் நமக்கு பார்த்தவுடனே கண்ணாலே பார்த்தேன் என்றால் எதை பார்க்க முடியும்? கண்ணால உருவம், உருவத்தை பார்த்தேன். எனவே இது நிர்விகற்ப அறிவு, பொது அறிவு, பொறிகளாலே உண்டாவது. அடுத்து அந்த கரணங்களாலே வருகிற சிறப்பு அறிவுக்கு என்ன பேரு? சவிகற்ப அறிவு. விகற்பம் வேறுபாடு. ச என்றால் கூடியதுன்னு அர்த்தம், கூடியது, விகற்பத்தோடு கூடிய அறிவு. இந்த ஐந்து விதமான வேறுபாடுகளோடு கூடிய அறிவுதான் சிறப்பு அறிவு, சவிகற்ப அறிவு. இது அந்த கரணங்களாலே தான் வரும்.